إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை வழிமுறைகளே தங்களுடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் மாளிகையில் குழுமையிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன கட்டளைகள் எல்லாம் பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அப்படியான விஷயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதக்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, சங்கைமிக்க இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினால் ஏற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த புனித தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான் என்ற உண்மையை அல்லாஹ் குர்ஆனிலே ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த மார்க்கம் உலகத்திலே அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னால் இன்னும் சில சித்தாந்தங்கள் கோட்பாடுகள் மார்க்கங்கள் மதங்கள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டவையாக அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகளாக இந்த உலகத்திலே இருந்தன. என்றாலும் எப்பொழுது இந்த குர்ஆன் உலக மக்களுக்கு நேர்வழியாக அருளப்பட்டதோ உலக மக்களுக்கு அருக்குடையாக நபி அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த காலம் முதற்கொண்டு அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான். மனிதனுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றால் அது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற விதிமுறைகளை முழு உலகுக்கும் பொதுவானதாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். கண்ணியமானவர்களே, இப்பொழுது எங்களுக்கு மிக பெரும் கவலை என்னவென்றால் எங்களுடைய ஆதங்கம் என்னவென்றால் இப்படியெல்லாம் அல்லாஹ்வினால் ஏற்று அங்கீகரிக்கப்பட்ட இந்த மார்க்கம் அல்லாஹ்வினால் நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள் சீரான பாதையில் நடைபோடக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இந்த முஸ்லீம்கள் இந்த மார்க்கமும் இந்த முஸ்லீம்களும் உலகின் எந்த திசைகளிலும் உலகின் எல்லா பகுதிகளிலும் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் அகப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஏன் என்று மிக பெரும் கேள்வி எங்களுடைய உள்ளங்களிலும் சிந்தனைகளிலும் மேலோங்கி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே,
இன்று எந்த மீடியாவை நாங்கள் திறந்தாலும், எந்த ஊடகங்களை நாங்கள் புரட்டினாலும், அது இலத்திரனியல் ஊடகங்களாக இருந்தாலும், அச்சு ஊடகங்களாக இருந்தாலும், எந்த ஊடகங்களை நாங்கள் உற்று நோக்கினாலும், முஸ்லீம்கள் நசிக்கப்படுகிறார்கள், முஸ்லீம்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அடக்கப்படுகிறார்கள் என்ற செய்திகளைத்தான் தலைப்புச் செய்திகளாக கொட்டை எழுத்துக்களிலே நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முஸ்லீம்கள் பெரும்பான்மை சமூகங்களாக வாழக்கூடிய இஸ்லாமிய நாடுகள், அரேபிய நாடுகள், இந்த நாடுகளிலும், எமது முஸ்லீம்கள் சிறுபான்மை சமூகமாக வாழக்கூடிய ஏனைய நாடுகளிலும் என்று எல்லா நாடுகளிலும் முஸ்லீம்கள் பிரச்சனைகளோடும் இன்னல்களோடும் வாழ்ந்து கொண்டிருப்பதனை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருந்தால், அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்றால், இந்த துயரம், இந்த துன்பம், இந்த இன்னல்கள், இந்த இடுக்கங்களோடு முஸ்லீம்கள் ஏன் வாழ வேண்டும் என்ற மிகப்பெரும் கேள்வி எங்களுக்கு வருவது நியாயமானதுதான். கண்ணியமானவர்களே, இந்த கேள்வி நபிமார்களுக்கும் வந்தது, இந்த கேள்வி நபிமார்களுடைய தோழர்களுக்கும் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்களான சஹாபாக்களுக்கும் இந்த கேள்வி எழும்பி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வரக்கூடிய சோதனைகளுக்கும் எப்படி முகம் கொடுக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வியாக்கியானங்களை குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக விளக்கிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது செங்கம்பலம் விரிக்கப்பட்ட பாதையில் நடந்து வந்த மார்க்கம் அல்ல, மலர்கள் தூவப்பட்ட பாதையில் நடந்து வந்த மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கம் மேடுகளையும் பள்ளங்களையும் கடந்து வந்த மார்க்கமாக இருக்கிறது. இந்த பாதையிலே கற்களும் முட்களும் நிறைந்த பாதையிலே நடை போட்டு வந்த மார்க்கமாகத்தான் இந்த மார்க்கத்துடைய ஆரம்பத்திலே இருந்து இன்று வரைக்கும் இந்த மார்க்கம் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. சவால்களுக்கு முகம் கொடுத்ததாக இந்த மார்க்கம் உலகத்திலே காலூன்றி நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சவால்களுக்கு முகம் கொடுக்கலாம், சோதனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் அடித்து சொல்கிறான், நிச்சயமாக உறுதியாக சந்தேகம் இல்லாமல் உங்களை நாங்கள் சோதிப்போம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான், சோதனைகள் எந்த வடிவங்களிலே வரும், சோதனைகள் எந்த தோற்றங்களிலே வரும், இதனையும் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். பயத்தின் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம். கண்ணியமானவர்களே, புனிதம் பூத்துக் குலுங்கும் இந்த ரமலானுடைய மாதத்தையும் நாங்கள் பயத்தோடும் அச்சத்தோடும் ஆரம்பித்திருக்கிறோம், திடுக்கத்தோடும் தயக்கத்தோடும் ஆரம்பித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த பயத்தின் மூலமாக, திடுக்கத்தின் மூலமாக, அச்சத்தின் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம். நாளை என்ன நடக்குமோ, எந்த ஊரில் என்ன நடக்குமோ, எந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை வடிக்குமோ, எந்த தெருவில் முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் முடிக்கு, முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் முடி எந்த பாதையில் முடுக்கி விடப்படுமோ என்ற பயத்தோடு திடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டான், பயத்தின் மூலமாக, அச்சத்தின் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம். பயம் உங்களுக்கு வரும், திடுக்கத்தோடு வாழ வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் பிரச்சனையில் சோதனையின் இன்னொரு வடிவம் என்னவென்றால், வல் ஜூஇ, பட்டினியின் மூலமாக, பஞ்சத்தின் மூலமாக, வறுமையின் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம். இன்னும் சில கட்டங்களில் வறுமையின் வடிவம் வேறு விதமாகவும் அமையலாம். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், பொருளாதாரத்தில் நஷ்டங்கள் ஏற்படலாம், சேதங்கள் ஏற்படலாம், அழிவுகள் ஏற்படலாம், இயற்கை அனர்த்தங்களின் மூலமாக பொருளாதாரம் சேதப்படுத்தப்படலாம், அல்லது விரோதிகளின் மூலமாக பொருளாதாரம் சேதப்படுத்தப்படலாம். அதே போன்று வல் அன்புஸ், உயிர் சேதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். கண்ணியமானவர்களே, பிரச்சனைகள் என்னென்ன வடிவங்களில் முஸ்லிம்களை நோக்கி வரும், பிரச்சனைகள் எப்படியெல்லாம் அவர்களை மிகைத்து வரும் என்ற விளக்கத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்படியான முறைகளில் எல்லாம் உங்களை நாங்கள் நிச்சயமாக சோதிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது, இந்த சோதனைகள் வரும் பொழுது அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று வார்த்தையின் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குவார்கள். தங்களது உள்ளங்களை அல்லாஹ்வின் பால் முன்னோக்க செய்வார்கள். அல்லாஹ்வின் உடனான நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தான் பொறுமையாளர்கள், இவர்கள் தான் உண்மையாளர்கள், நபியே இவர்களுக்கு நற்செய்தி சொல்வீர்களாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, பிரச்சனை என்பது இந்த மார்க்கத்திற்கு வரக்கூடியதுதான், சோதனைகள் என்பது முஸ்லிம்களுக்கு வரக்கூடியதுதான். பொதுவாக உலகின் எந்த திசைகளிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் புள்ளி விவரங்கள் எப்படி சொல்கிறது என்றால், இன்றைய காலகட்டத்திலே உலகத்திலே அகதிகளாக வாழக்கூடியவர்களில் 90% முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். முழு உலகத்திலும் உலகளாவிய ரீதியில் அகதிகளாக யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தற்காலிக கொட்டகைகளில் எல்லாம், தற்காலிக கூடாரங்களில் அகதிகளாக யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த அகதிகளுடைய மொத்த சனத்தொகையில் 90% முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் சோதிக்கப்படக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்றால், முஸ்லிம்கள் விரோதிகளினால் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்றால், நாங்கள் உடனடியாக ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒருபடி வெற்றி அடைந்து விட்டது, இஸ்லாம் ஒருபடி முன்னேற்றம் அடைந்து விட்டது. ஏனென்றால் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் தமிழிலே, காய்ச்ச மரம் தான் கல்லடிபடும். இந்த மார்க்கத்துடைய முன்னேற்றம், இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சி, முஸ்லிம்களுடைய முன்னேற்றம், முஸ்லிம்களுடைய வளர்ச்சி, இவைகளை பார்த்து காழ்ப்புணர்ச்சி கொண்ட அந்நியர்கள், இவைகளை பார்த்து தாங்காத விரோதிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம் முஸ்லிம்களுடைய வளர்ச்சியாக இருக்கிறது. முஸ்லிம்கள் மார்க்கத்திலே பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அது குடும்பவியலாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், பொருளாதாரத்துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், எல்லா துறைகளிலும் மார்க்கத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். எமது உணவு பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, நினைத்தவைகளை எல்லாம் எங்களால் சாப்பிட முடியாது, இவைகளைத்தான் சாப்பிட வேண்டும், இவைகளை மாத்திரம்தான் சாப்பிடுவோம் என்று உணவு பழக்க வழக்கத்தில் கூட முஸ்லிம்கள் உறுதியாக இருக்கிறார்கள். உலகத்துடைய பொருளாதாரம் வங்கியை மையமாக கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வங்கி முறைகள் கூட இஸ்லாமிய மயப்படுத்தப்பட வேண்டும். இஸ்லாமிய முறையில் அமைந்திருந்தால்தான் வங்கிகளுடன் நாங்கள் தொடர்பு வைப்போம் என்று முஸ்லிம்கள் வங்கித்துறையிலும் இஸ்லாமிய மயப்படுத்தலை விரும்புகிறார்கள். அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். மார்க்க பக்தியை எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, மார்க்கப்பத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். ஏனைய துறைகளிலும் கால் பதிக்க ஆரம்பித்து விட்டிருக்கிறார்கள் இந்த முஸ்லிம்கள். எனவே சோதனைகள் வருகின்றது. முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்கள் என்றால், துன்புறுத்தப்படுகிறார்கள் என்றால், இவர்களை நாங்கள் அரசியல் துறையிலே இருந்து ஓரம் கட்ட வேண்டும், கல்வித்துறையில் வீழ்த்த வேண்டும், இவர்களுடைய பொருளாதாரத்தை முடக்க வேண்டும், இவர்களுடைய பொருளாதாரங்களை சேதப்படுத்த வேண்டும் என்று விரோதிகள் முயற்சிக்கிறார்கள் என்றால், நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இஸ்லாம் உயரத்திலே இருக்கிறது, மார்க்க முன்னேற்ற பாதையில் வீறு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது, இதனை தாங்க முடியவில்லை. கண்ணியமானவர்களே, எனவே சோதனைகள் என்பது இந்த மார்க்கத்திற்கு வரக்கூடியதுதான். இந்த மார்க்கத்துக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனைகளை போல முஸ்லிம்கள் உலக வரலாற்றிலே முகம் கொடுத்த சோதனைகளை போல எந்த மார்க்கமும் முகம் கொடுத்தது கிடையாது, எந்த சமூகமும் முகம் கொடுத்தது கிடையாது. கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய காலத்திலே இருந்து இன்று வரைக்கும் 2014 வரைக்கும், 1435 வரைக்கும் ஆயிரக்கணக்கான வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து முன்வைக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாம் துன்புறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த துன்பங்களும் துயரங்களும் நிலையானதல்ல, இஸ்லாம் உடனடியாக நிமிர்ந்து விடுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த மார்க்கத்திற்கு நோய்கள் வரலாம், மரணித்து விட மாட்டாது. இந்த மார்க்கம் அடிக்கப்படலாம், அழிந்து போக மாட்டாது என்ற உண்மையை நாங்கள் ஆணித்தரமாக உள்ளங்களிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை அல்லாஹ் தருகிறான், கூடிய சீக்கிரம் சமீபத்திலே மிக பெரும் வெற்றியை அல்லாஹ் எங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், ஹிஜ்ரி 656 முஸ்லிம் சமூகம் மிக பெரும் பிரச்சனைக்கு முகம் கொடுத்தது. அப்பாசி ஆட்சி காலத்திலே மங்கோலியர்களுடைய படையெடுப்பு முஸ்லிம்களுடைய தலைநகரம் அந்த பக்தாதையும், முஸ்லிம்கள் தெரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஏனைய பிரதேசங்களையும் வேரறுக்க ஆரம்பிக்கிறது. முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள், சிறியவர்கள் பெரியவர்கள், வாலிபர்கள் வயோதிபர்கள், குழந்தைகள் சிசுக்கள் என்று எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் முஸ்லிம்கள் அறுக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் வெட்டப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் ஒன்று சேரக்கூடிய பொதுவான இடங்களில் எல்லாம் அவர்கள் அறுக்கப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, வரலாற்று நூற்றல் எங்களுக்கு புள்ளி விவரத்தை தருகின்றது. எத்தனை முஸ்லிம்கள் தெரியுமா? நூற்றுக்கணக்கானவர்கள் அல்ல, ஆயிரக்கணக்கானவர்கள் அல்ல, 10,000 பேர்கள் அல்ல, முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 1,100,000 முஸ்லிம்கள் அந்த படையெடுப்பிலே கொல்லப்படுகிறார்கள். வெறும் 40 நாட்களில் 1,100,000 முஸ்லிம்கள் பக்தாதிலும் ஏனைய பிரதேசங்களிலும் கொல்லப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டார்கள் என்றால், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். முஸ்லிம்களை பார்த்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். இந்த முஸ்லிம்கள் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்களே, இப்படியெல்லாம் அழிக்கப்படுகிறார்களே என்று மாற்று மதத்தினர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். மற்றவர்கள் நினைத்தார்கள், இந்த கதியோடு இந்த 40 முஸ்லிம்கள் அழிந்து விடுவார்கள், இந்த மார்க்கம் உலகத்தின் மேற்பரப்பிலே இருந்து துடை தெரியப்பட்டு விடும் என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த இடத்திலே இருந்து அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்த்தெடுத்துள்ளான். இன்று 200 கோடி முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகின் எல்லா நாடுகளிலும் பாங்கொலியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்திற்கு அடிவிழலாம், ஆனால் அழிந்து போக மாட்டாது. இந்த மார்க்கம் நோய்வாய்ப்படலாம், ஆனால் மரணித்து போக மாட்டாது என்ற உண்மையை நாங்கள் உள்ளங்களிலே ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பிரச்சனைகள் வரும் பொழுது மக்காவுடைய காலகட்ட வாழ்க்கையில் சஹாபாக்கள் துவண்டு போனார்கள், சஹாபாக்கள் துடித்து போனார்கள். நபி அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு பக்கம் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுடைய சுடு மணலிலே இழுத்து செல்லப்படுகிறார்கள், பாறைகள் நெஞ்சிலே ஏற்றி வைக்கப்படுகின்றன, சிறுவர்கள் அவர்களை இழுத்து செல்கிறார்கள், கல்லறி ஒடுக்கப்படுகிறார்கள், சுடும் மணலிலே கிடத்தப்படுகிறார்கள். இந்த பிலாலை நபி அவர்கள் பார்த்து, சபரன் யா பிலால், பிலால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். நபி அவர்கள் ஆறுதல் வார்த்தை கூறுகிறார்கள். அம்மார் இப்னு யாஸிரை பார்க்கிறார்கள், அவருடைய தந்தை யாஸிரை பார்க்கிறார்கள், தாயவர்கள் சுமையாவை பார்க்கிறார்கள். சபரன் யா ஆல யாஸிர் ஃபைன்ன மௌஇதகும் அல் ஜன்னா, யாசிருடைய குடும்பமே பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், நிதானமாக செயல்பட்டுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சுவர்க்கம் காத்திருக்கிறது என்று நபி அவர்கள் நற்செய்தி சொல்கிறார்கள். இந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் ஹவ்வாப் இப்னு அரத், புகாரியிலே வருகிறது, நபி அவர்கள் காபாவுடைய நிழலிலே ஒரு போர்வையை தலையணையாக வைத்தவர்களாக நபி அவர்கள் சாய்ந்திருக்கிறார்கள். ஹவ்வாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், கொடுமைகளை தாங்க முடியவில்லை, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியவில்லை, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நெருப்பு கம்பிகளிலே நான் கிடத்தப்படுகிறேன், எனது உடம்பிலே இருந்து வழியக்கூடிய இரத்தம், எனது உடம்பிலே இருந்து உருகி வழியக்கூடிய கொழுப்பின் மூலமாக அந்த தணல் கட்டிகளும் அணைந்து விடுகிறது யார் சூழல்லாம். இப்படியெல்லாம் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேட மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுதுதான் வரும்? அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று சொல்கிறீர்களே, பொறுமையாக இருக்க சொல்கிறீர்களே, எதுவரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த உதவி எப்பொழுதுதான் வரும் என்று அந்த சஹாபி அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். கண்ணியமான அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது, முகம் சிவந்து விடுகிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறிவிட்டோம், முஸ்லிம்களாக மாறிவிட்டோம் என்ற அந்த வார்த்தையோடு நிம்மதியாக வாழ முடியும் என்று நினைத்து விட்டீர்களா? இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற ஒரே காரணத்தினால் முன்னைய சமூகத்தினர்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நபி அவர்கள் வரலாறுகளை சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு பின்னால் ஆறுதல் வார்த்தையை நபி அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூரணப்படுத்துவான், இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வான், உலகத்தின் எல்லா மார்க்கங்களையும் விட தலையினும் இருந்த மார்க்கமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் மாற்றுவான் என்று நபி அவர்கள் அடித்து சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாங்களும் இந்த நபிமொழியை உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், துவண்டு போக கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி இருக்கும் முறையில் நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பொதுவாக முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகளும் சோதனைகளும் முன்வரக்கூடிய நேரத்திலே, முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படக்கூடிய நேரத்திலே, முஸ்லிம்களில் இரண்டு வகையான பிரிவுகள், இரண்டு விதமான நிலைப்பாடுகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உருவாகின்றன. அந்த இரண்டும் தவறானவை. முதலாவது என்னவென்றால், ஒரு சில முஸ்லிம்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள், நிராசை அடைந்து விடுவார்கள். இதற்கு பின்னால் எங்களால் நிம்மதியாக வாழ முடியாது, எமது மார்க்கம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது, முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட்டு விட்டார்கள், நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டோம், இதற்கு பின்னால் எங்களால் தலையினிருந்து வாழ முடியாது, அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டான் என்று நம்பிக்கை இழந்தவர்களாக ஒரு சிலர் மாறிவிடுவார்கள். கண்ணியமானவர்களே, இன்னொரு நிலைப்பாடு என்னவென்றால், இன்னும் சில முஸ்லிம்கள் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்றால், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால், இந்த பிரச்சனையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வன்முறையின் மூலமாக, தீவிரவாதத்தின் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு இன்னொரு தரப்பினர் வருவார்கள். கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு நிலைப்பாடுகளும் தவறானது. இந்த இரண்டு நிலைப்பாடுகளும் தவறானவை. ஏனென்றால், நாங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முன்னால் எமது சமூகவியலை நாங்கள் சற்று உற்று நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடையே 23 வருட நபித்துவ வாழ்க்கையை பிரதானமான இரண்டு பகுதிகளாக எங்களுக்கு பிரிக்கலாம். முதலாவது மக்காவுடைய காலகட்ட வாழ்க்கை, அல் மர்ஹலத்துல் மக்கியா. இரண்டாவது அல் மர்ஹலத்துல் மதனியா, மதீனாவுடைய காலகட்ட வாழ்க்கை. இந்த இரண்டு காலகட்ட வாழ்க்கையின் மூலமாக இரண்டு விதமான சமூகவியலை அல்லாஹ் எங்களுக்கு பாடமாக உணர்த்தி கொண்டிருக்கிறான். நபியுடைய வாழ்க்கையின் மூலம் எங்களுக்கு தொழுகையையும் நோன்பு பிடிக்கும் முறையையும் ஜகாத் கொடுக்கும் முறையையும் மாத்திரம் இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தரவில்லை, அல் குர்ஆன் எங்களுக்கு போதிக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் நபியவர்கள் எங்களுக்கு உணர்த்தவில்லை. மாற்றமாக மானுடவியலையும் சமூகவியலையும் நபியவர்கள் எங்களுக்கு ஆணைத்தரமாக சொல்லித் தருகிறார்கள். மக்காவிலே 13 வருட வாழ்க்கை, மதீனாவிலே 10 வருட வாழ்க்கை. மக்காவுடைய 13 வருட வாழ்க்கையின் மூலமாக சிறுபான்மை சமூகவியலை நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். மதீனாவுடைய 10 வருட வாழ்க்கையின் மூலமாக பெரும்பான்மை சமூகவியலை நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். மக்காவுடைய காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 13 வருடங்களாக மிகப்பெரும் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த 13 வருட காலகட்ட வாழ்க்கையில் நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி நடக்கும்படி அவர்களை அல் குர்ஆன் நெறிப்படுத்திக் கொண்டிருந்தது என்பதனை நாங்கள் படிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்பொழுது எங்களது சமூகவியலை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே நாங்கள் 10% ஒரு சிறுபான்மை சமூகமாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்ததனை போல மக்காவிலே நபி அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்தன, நபி அவர்களுக்கு சோதனைகள் வந்தன, முஸ்லிம்கள் இன்னல்களுக்கு முகம் கொடுத்தார்கள். எப்படி நடந்து கொள்ளும்படி குர்ஆன் அவர்களை வழிப்படுத்தியதோ, அவர்களை நெறிப்படுத்தியதோ, அதே வழிமுறைகளை அதே போதனைகளை நாங்கள் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பத்ர் யுத்தத்தையும் உஹத் யுத்தத்தையும் ஹந்தக் யுத்தத்தையும் ஹுனைன் யுத்தத்தையும் இந்த நாட்டிலே இருந்து எங்களால் யோசிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், இந்த யுத்தங்கள் எல்லாம் மதீனாவுடைய காலகட்டத்திலே நிகழ்ந்தவைகள், முஸ்லிம்கள் பெரும்பான்மை சமூகமாக மாறியதன் பின்னால் நடந்தவைகள். முஸ்லிம்களுக்கு ஒரு ஆட்சி, முஸ்லிம்களுக்கு என்ற அதிகாரம், அவர்களுக்கான ஒரு தேசம் உருவாக்கப்பட்டதன் பின்னால் நடந்தவைகளாக இருக்கின்றன. ஆனால் மக்காவுடைய காலகட்ட வாழ்க்கையில் அல் குர்ஆனுடைய போதனைகள் வேறு விதமாக இருந்தன. அல்லாஹ் சொன்னான், முஸ்லிம்களை பார்த்து கைகளை உயர்த்த வேண்டாம், பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், நிதானமாக செயல்படுங்கள். இப்படித்தான் குர்ஆனுடைய வழிப்படுத்தல்கள் மக்காவுடைய காலகட்டத்திலே இறங்கிக் கொண்டிருந்தன. கண்ணியமானவர்களே, நாங்களும் மக்காவுடைய காலகட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிரச்சனைகளுக்கு எப்படி நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும், இதனையும் அல்லாஹ் 2 விதமான தீர்வு திட்டங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். يا ايها الذين امنوا استعينوا بالصبر والصلاه ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களே, இந்த மார்க்கத்தின் பிள்ளைகளே, நீங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது சோதனைகள் வரும் பொழுது நீங்கள் ஆன்மீக துறையின் மூலம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆன்மீகத்தை அல்லாஹ் முதன்மைப்படுத்துகிறான். கண்ணியமானவர்களே, தொழுகையின் மூலமாக, நோன்பின் மூலமாக, சதகாக்களின் மூலமாக, துஆவின் மூலமாக, தஹஜ்ஜத்தின் மூலமாக, ஜிக்ரின் மூலமாக, அல்லாஹ்வை நெருங்குவதன் மூலமாக, பாவங்களிலே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் தேடிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ்வுடைய உதவியை ஆன்மீக துறையின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இரண்டாவது தீர்வு திட்டம் என்னவென்றால், இரண்டாவதாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்வது என்னவென்றால், நீங்கள் பொறுமையின் மூலமாக நிதானமாக செயல்படுவதன் ஊடாக, சாணக்கியத்தோடு தந்திரத்தோடு நடந்து கொள்வதன் ஊடாக பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வன்முறையின் மூலமாக, தீவிரவாதத்தின் மூலமாக, சண்டையின் மூலமாக, சச்சரவின் மூலமாக, அடித்தடியின் மூலமாக, ஆயுதத்தின் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. ஏனென்றால் மக்காவுடைய காலகட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமது மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையின் மூலமாக நிதானமாக செயல்படுவதன் ஊடாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று எமது மார்க்கம் எமது குர்ஆன் எங்களை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே எமது நிலைமையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எமது சமூகவியலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பின்னால் எப்படி தீர்வு காண வேண்டும் என்ற குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அந்த தீர்வு திட்டத்தை நாங்கள் கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த பிரச்சனைகள் சோதனைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. அண்மையில் அல்லாஹ் எங்களுக்கு கூடிய சீக்கிரம் மிக பெரும் வெற்றியை தர காத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு முகப்பாக, அதற்கு முகமுறையாக பிரச்சனைகளை தந்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, 20 முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். மக்காவிலே 13 மதீனாவுக்கு வந்ததன் பின்னாலும் கூட பத்ர் யுத்தத்திலும் உஹத் யுத்தத்திலும் ஹந்தக் யுத்தத்திலும் தொடராக முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஹிஜ்ரி 8 ஆண்டிலே, மக்காவிலே 13 வருடங்கள், மதீனாவிலே 8 வருடங்கள் கழிந்ததன் பின்னால், நபி அவர்களுடைய நபித்துவ வாழ்க்கையில் 20 வருடங்கள் போனதன் பின்னால், நபி அவர்களுடைய வஃபாத்திற்கு 3 வருடங்களுக்கு முன்னால் தான் மக்காவுடைய வெற்றியை அல்லாஹ் கையிலே கொடுக்கிறான். காபாவுடைய சாவியை நபி அவர்கள் கையிலே பொறுப்பெடுக்கிறார்கள். 20 வருட சோதனைகளுக்கு பின்னால் நபி அவர்கள் துவண்டு போகவில்லை, சஹாபாக்கள் நம்பிக்கை இழந்து போகவில்லை. கண்ணியமானவர்களே, அதே நம்பிக்கையை, அதே மன உறுதியை நாங்கள் உள்ளங்களிலே ஆணைத்தரமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களை வெற்றியை, அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தர காத்துக் கொண்டிருக்கிறான். தலையில் நிமிர்ந்தவர்களாக வாழும் வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு முகமுறையாக பிரச்சனையை தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு சமூகம் முகம் கொடுக்கும் 3 விதமான பிரச்சனைகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி, அந்த 3 விதமான பிரச்சனைகளுக்கும் ஒன்றே ஒன்றை அல்லாஹ் தீர்வாக தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்தின் பக்கம் எமது சிந்தனைகள் சிதறிவிடக் கூடாது. எங்களுக்கு அந்த நாட்டவர்கள் உதவி செய்வார்கள், அந்த அரசியல் தலைவர்கள் எங்களை பாதுகாப்பார்கள், இந்த இஸ்லாமிய நாடுகள் எங்களுக்காக குரல் கொடுக்கும், இவர்கள் எங்களை பாதுகாப்பார்கள் என்று, ஆயுதங்கள் எங்களை பாதுகாக்கும் என்று, வன்முறை எங்களை பாதுகாக்கும் என்று எங்களுடைய சிந்தனைகள் சிதறிவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, சில முஸ்லிம்கள் பேசிக் கொள்வார்கள், இஸ்லாமிய நாடுகள் அதிகமாக இருக்கின்றன, அரபு நாடுகள் அதிகமாக இருக்கின்றன, அவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க கூடியவனாக இருக்கிறான். இந்த மார்க்கத்திலே நாங்கள் உறுதியானவர்களாக இருப்போமாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த பிரச்சனையை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஜோர்தான் நாட்டிலே இருந்தேன். அந்த நேரத்திலே அந்த நாட்டிலே இருந்த பல நாட்டு அரேபியர்களோடு பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள், சிரியாவை சேர்ந்தவர்கள், ஈராக்கை சேர்ந்தவர்கள், ஜோர்தானை சேர்ந்தவர்கள், பலஸ்தீனை சேர்ந்தவர்கள் என்று பல நாட்டு அரபிகளோடு எமது நாட்டு விவகாரத்தை கலந்துரையாடினேன். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு இவைகளெல்லாம் பிரச்சனைகளாக தென்படுவதே கிடையாது. காரணம் என்னவென்றால், இதைவிட பெரும் பிரச்சனையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்களாக ஈராக்கிலே நெருப்பு பற்றி இருந்து கொண்டிருக்கிறது, சிரியாவிலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, பலஸ்தீனிலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு அரபி நாட்டிலும் இஸ்லாமிய நாட்டிலும் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழும் இந்த முஸ்லிம் சமூகத்தை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது. அந்த கவலை கூட அவர்களுக்கு வருகிறதில்லை. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அரசியல்வாதிகளும் அல்ல, அரசியல் தலைவர்களும் அல்ல, ஏனைய நாடுகளும் அல்ல, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவனை நாங்கள் திருப்திப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அடிக்கப்பட்டு விட்டோமே என்று நீங்கள் நம்பிக்கை இழந்து போக வேண்டாம், பயத்தோடு வாழ வேண்டாம், அச்சத்திலே உறைந்து போக வேண்டாம். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் ஆழ பிறந்தவர்கள், நீங்கள் தான் கண்ணியமானவர்கள். ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு தேசத்திலும், முழு உலகத்திலும் தலையினிருந்து வாழ வேண்டியவர்கள் நீங்கள் தான் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் நிபந்தனை என்ன தெரியுமா? இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான இறைபக்தியாளர்களாக, உண்மையான ஈமான்தாரிகளாக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக, நபியுடைய சுன்னாக்களை வாழ்க்கையில் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் தான் உலகத்தின் மேன்மையானவர்கள், உயர்ந்த சாதியினர், உலகத்தை ஆள பிறந்தவர்கள் நீங்கள் தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. எதிர்காலம் இஸ்லாத்திற்கே என்ற உண்மையை நாங்கள் உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கேமிக்க ரமலானுடைய மாதத்திலே எங்களுடைய துஆக்களை ஏற்று அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எனது பிரச்சனைகளுக்கு கூடிய சீக்கிரம் நீ தீர்வை தந்து விடுவாயாக. உன்பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக, எனது பிரச்சனைகளை உன்னிடத்திலே மாத்திரம் முறையிடக்கூடியவர்களாக, உன்னுடைய உதவியை மாத்திரம் எதிர்பார்த்து வாழக்கூடியவர்களாக யா அல்லாஹ் நீ எங்களை ஆக்கிருவாயாக. முஸ்லிம்களுக்கு என்னென்ன இடங்களில் எல்லாம், எந்தெந்த நாடுகளில் எல்லாம் முஸ்லிம்கள் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டது ஒடுக்கப்படுகிறார்களோ யா அல்லாஹ், அந்தந்த இடங்களில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை யா அல்லாஹ் நீ தந்தருள்வாயாக. இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எல்லா துறைகளிலும் மார்க்கத்தை சம்பூரணமாக யாருடைய தூண்டுதலும் இல்லாமல், யாருடைய பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியாக சுதந்திரமாக இந்த நாட்டிலே மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கிருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆஸிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.